எங்கும் நிறைந்த அருளே போற்றி எல்லாம் அல்ல இறைவா போற்றி நன்றி நினைத்து நன்றி பேசி நன்றி செய்ய நாளும் அருள்வாய். எல்லாம் அல்ல அன்னை பராசக்தி திருக்கணி நாளும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்ம இந்த பிரம்ம வித்யாரண்யத்தில் முதன்முறையாக நம்முடைய இந்த அருள் விழாவை செய்து கொண்டிருக்கின்றோம். திருப்பு விழாவுக்கு பிறகு இதை நாம் இனிமேல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்த்துட்டு, ஏன்னா வருடந்தோறும் கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக நாம் நம்முடைய இந்த அருள் விழா ஸ்பிரிச்சுவல் ஃபெஸ்டிவல் அப்படின்ற பெயரில் நமது தியான ஆசிரமத்தில் பாயாபசாரில் வீற்றிருக்கின்ற தியான ஆசிரமத்தில் செய்து வந்தோம். இந்த வருடம் முதல் அதை ஒரு விழாவாக மட்டுமில்லாமல் ஒரு முகாமாக கூட ஒரு 2 அல்லது 3 முன்னாலேயே தொடங்கி அதை ஒரு ஒரு அறிவு பரிமாற்ற நிகழ்வாக, பொதுவாக நமது விழாக்கள் எல்லாம் வந்து ஒரு கேளிக்கையாக செய்வது, கேளிக்கை அப்படின்னு சொன்னால் மோர் ஃபார் ரெக்ரியேஷன், நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது நமக்கு எப்பொழுதெல்லாம் வந்து இந்த உலக வாழ்க்கை கொடுக்கின்ற கொஞ்சம் நெருக்கடி அல்லது அது கொடுக்கின்ற கொஞ்சம் அழுத்தம் இதிலெல்லாம் வந்து தப்பித்து கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு அடிப்படையில் நம்முடைய விழாக்கள் எல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக நம்முடைய பாரம்பரியத்தில் நாம் வந்து நமது ஹெரிட்டேஜ் அப்படின்னு நமது பாரம்பரியம் பண்பாடும் அப்படின்னு நேற்று கடந்த 3 பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாரம்பரிய பண்பாட்டு செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ் அதுதான் நமக்கு வந்து இன்றைக்கு நமது முன்னோர்கள் கொடுத்து சென்ற இந்த பாரம்பரிய பண்பாட்டு செயல்பாடுகள் எல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் விழாக்களாக, பண்டிகைகளாக, பூஜை புனஸ்காரங்களாக, வேள்விகளாக, யாக யஜங்களாக இப்படி நமக்கு வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கு. அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது அந்த செயல்பாடெல்லாம் என்னத்துக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு கேளிக்கை அப்படின்னு சொன்னால் ரொம்ப எல்லாம் விவசாயிகள் நமது பாரம்பரியமே நமது முன்னோர்கள் மூத்தவர்கள் நமது தலைமுறையாக பெரிய விவசாய பண்பாட்டை சார்ந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு அவ்வப்பொழுது வந்து என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு விடுதலை தேவைப்பட்டுச்சு அல்லது அதில் ஒரு விடுப்பு தேவைப்பட்டுச்சு. லீவ் விடுப்புன்னா லீவ், ஹாலிடே தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த நவீன காலத்தில் நம்ம எப்படி ஹாலிடேஸ்லாம் கொண்டாடுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு ஒரு விடுப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், 1 லீவு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், 1 லீவு கிடச்சின்னு சொன்னால் அப்படியே பயணத்துக்கு போயிடுவோம், எங்காவது எல்லாம் செய்வோம் இல்லையா. அதுபோல் அவர்களுக்கு வந்து எப்படி அவர்களுக்கு அதை எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால் அது பண்பாட்டு செயல்பாடுகளாக, அதாவது இந்த மாதிரி கோயில் குளம் யாத்திரை போகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படிலாம் அவங்களுக்கு வந்து இதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று அம்மா ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று செய்தியை சொன்னாங்க. மார்கழி மாதத்தில் ஏன் மார்கழி மாதம் வந்து பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லி அந்த மாதம் முழுசும் வந்து நம்ம தெய்வத்துக்காக அதை வந்து நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு எதுக்கு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதத்தில் தான் வந்து நம்ம அந்த விவசாயிகள் என்ன நாற்று நட போக வேண்டியதில்லை, கதிரெல்லாம் வந்து முதிர்ந்து என்ன அறுவடைக்கு காத்திருக்கிற காலம். பெண்கள் என்ன களையெடுத்தல், அதுக்கு பெண்கள் களை எடுப்பாங்க, ஆண்கள் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. களை எடுக்கல் தான் அங்கே புள்ளெல்லாம் புழுங்குறது, அங்குள்ள தேவையில்லாத களை களை எடுத்தல்னு பேர். அதை பண்ணுவாங்க. ஆண்கள் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் விடுப்பு அது. அந்த காலகட்டத்தில் முத்தி முதிர்ந்திருக்கும், தண்ணீர் கூட வந்து ரொம்ப விடுறதுக்கு தேவையில்லாமல் இருக்கும். மேல தண்ணீரெல்லாம் குறைச்சிடுவாங்க, வயல்காட்டில் தண்ணி விட மாட்டாங்க, இதுக்கு அந்த நெற்பயிர்களுக்கு விட மாட்டாங்க. அப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அடுத்த தை மாதத்தில் அறுவடை, தைப்பொங்கல் நமக்கு தெரியுது இல்லையா, இதுதான் வரலாறு. அப்போ அவங்களாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, அந்த மாதத்தை பூரா வந்து ஒரு பீடு மாதம் அப்படின்னு, பீடைன்னு நம்ம இப்போ சொல்கிறாங்க, அதை கல்யாணம் பண்ணக்கூடாது, காது குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம போக வேண்டாம். இப்போ என்ன சொன்னால், தெய்வத்துக்கு ஒப்படைக்கணும்னா பொதுவாக அந்த காலகட்டத்தில் தெய்வம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வாழ்க்கை அப்படின்றது, வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு உழைப்பு அப்படின்றது, அல்லது உறவுகள் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய நமக்கு இறுக்கத்தை தரக்கூடியது, களைப்பை தரக்கூடியது. சீக்கிரம் சோர்ந்து போயிடும், ரொம்ப களைச்சி போயிட்டேன், உழைச்சி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், இந்த உறவுகளை வந்து கொண்டாடி அல்லது உறவுகளை வந்து சரி செய்து ரொம்ப எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, சோர்ந்து போயிட்டேன், போதுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி மனநிலை இல்லாதவர்களே கிடையாது உலகத்தில், ஓரளவுக்கு நம்மெல்லாம் அப்படி தான் இருக்கிறோம், அவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் அது, அப்பொழுது தான் அவர்களுக்கு இந்த பண்பா இந்த தெய்வம் அப்படின்றது என்னன்னு சொன்னால், வே கோயின் ரிலாக்ஸ். கோயில் அப்படின்னா என்னத்துக்குன்னு சொன்னால், அங்கே போய் வந்து அமைதியாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. ரொம்ப தெளிவாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்த விஷயங்கள் ரொம்ப கூர்மையாக சிந்திச்சு பார்க்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதனால தான் கோயில் குளம் அப்படின்னு சொல்கிறது. எங்கே எப்போ ஃப்ரீயாக இருக்கவங்களாம் இப்போ கோயிலுக்கு போவாங்க இல்லையா, எப்போ வந்து அவங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க. அதான் கோயிலுக்கு வந்து எப்போ போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலலாம் ஈவினிங் தான் போகிறாங்க கோயிலுக்கு. அதனால் நமக்கு நம்மளுடைய பூஜைகள்லாம் வந்து கோயிலுக்கு பரார்த்த பூஜைன்னு வச்சு, தனி மனிதனுக்கு ஆத்மார்த்த பூஜைன்னு வச்சு, ஆத்மார்த்த பூஜையெல்லாம் நம்ம காலை கடன் அப்படின்னு சொல்லி, நமக்கு தான் காலை கடன்னா எங்கேயோ டாய்லெட்டுக்கு போகிறதில்லை, காலை கடன் சொன்னால் நம்ம ஆத்மார்த்த பூஜையை வந்து வீட்டில் பண்ணுறது, காலை கடன் அதை பண்ணிடுறது. மற்ற மாலை என்பது என்னன்னு சொன்னால், நம்ம ஓய்வாக ரொம்ப ஓய்வாக நம்மளுடைய ஃப்ரீயாக போய் நம்ம விரும்புறத பண்ணுறது, அதுதான் நம்ம கேளிக்கைன்னு சொல்கிறோம். ஆக ஏறக்குறைய வந்து நம்முடைய சம்பிரதாயத்தில் தெய்வம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இளைப்பாறும் இடம், அல்லது நம்ம அப்புறம் மெல்ல இளைப்பாறும் பொழுது அப்புறம் என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், மனுஷங்க நிறைய கஷ்டங்கள் வருத்தங்கள்லாம் இருக்குது. அது நல்லா எல்லா யார்கிட்ட சொல்ல முடியும், யாரெல்லாம் ரிலாக்ஸாக இருக்காங்கன்ட்டு சொல்ல முடியும். டென்ஷனாக போய் நம்ம கஷ்டம் சொன்னால் அவருக்கே 1008 டென்ஷன், அவர்கிட்ட போய் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் அவரும் எகிரி குதிப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவரும் ரொம்ப களைப்பாக தான் வந்திருக்கார் வீட்டுக்கு. அவர்கிட்ட போய் இது சரியில்லை அது சரியில்லை குற்றம் குறைன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்துன்னு சொன்னால் என்னாயிரும், அவரும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். அப்போ நம்மளுடைய இந்த அழுத்தத்தெல்லாம் போக்குறதுக்கு, இந்த இறுக்கத்தை வந்து நீக்கிறதுக்கு நல்ல அற்புதமான வழியை வந்து நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வைத்து நம்மளை வந்து நாம் என்ன ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழி தான் பண்பாட்டு செயல்பாடுகள். அப்புறம் மெல்ல அதில் வந்து எப்பயுமே நம்ம ரிலாக்ஸாக தான் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டால், நமக்கு நாம் கொஞ்சம் என்ன சந்தோஷமாக கொண்டாடுவோம், அதை கேளிக்கையை மாற்ற விரும்புவோம். நல்லா பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் ஒன்றா சேர்ந்தாங்க சொன்னால் ஒன்றே ஒரே ஜாலியாக சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம் இல்லையா, அது கேளிக்கையாக மாறுது. ஆனால் அது கேளிக்கை மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு ஒரு உண்மையை வந்து அதில் வந்து பதுக்கி வைத்திருப்பது தான் ஆன்மீகம். அதில் அது அதில் வந்து பொத்தி வச்சுருக்கு. பொத்தி வச்சுருக்குன்னா கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கு, அதான் இதுக்கு மறைன்னு பேர். எப்படி மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த பண்பாட்டு செயல்பாடுகள் மூலமாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த செயல்பாடுகளில் எப்பொழுதுமே மெல்ல என்ன ஏற்படும், ஒரு சலிப்பு ஏற்படும். அது ரொம்ப சலிக்க சலிக்க தான் வெறுப்பு ஏற்படும். என்ன செயல்பாடு மட்டுமல்ல, அன்பும் கூட, பாசமும் கூட, நேசமும் கூட, உறவும் கூட, உறவும் கூட. அதனால் அது நமக்கு ஏற்படுகின்ற அதில் ஏற்படுகின்ற அந்த இறுக்கம் இருக்குது இல்லையா, அதை தளர்த்தணும். இந்த உறவுகள்லாம் நமக்கு ஏன் இத்தனை இறுக்கம் இருக்குதுன்னு சொன்னால், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதில் தப்பும் கிடையாது. நம்ம தான் வந்து நம்ம குழந்தைக்கு செய்யணும், கணவர் தான் வந்து மனைவி பார்த்துக்கணும், மனைவி தான் வந்து கணவருக்காக சமைக்கணும், அப்படி இந்த மாதிரி சில நிர்பந்தங்கள் அங்கே இருக்குது. சில கடமைகள்ன்ற பேரில், அல்லது உரிமைகள் அப்படின்ற பேரில், அல்லது நமது பொறுப்புகள் அப்படின்ற பேரில், இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு வந்து நிர்பந்திக்கப்பட்டிருக்கு. அந்த நிர்பந்தத்தை சில சமயத்தில் அவனால் வந்து தாங்கிக்க முடியல. நான் இதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னு அவனுக்கு உள்ளே இருக்கிற, என்ன தான் வந்து அந்த மேல் மனம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாலும், இது ஒரு சமுதாய ஏற்பாடு. சமுதாயம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். பிகாஸ் எனி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தட் மேட்டர், எனி திங் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் இருக்கு இல்லையா, எது குடும்பம், ஃபெமினிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், சமுதாயம் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் இப்படி வந்து ஒரு சில என்ன நெறிகளோடு, அல்ல சில விதிகளோடு, அல்லது சில சட்டத்திட்டங்களோடு வந்து சொல்லப்பட்டிருக்கோ, அதில் நாம் வந்து செயல்படும் பொழுது எப்பொழுதுமே நாம் இடர்பாட்டுக்கும் நெருக்கத்துக்கும் அல்லது நெருக்கடிக்கும் ஆளாகும். சரிதானே? உங்களோட வேலையில் கூட பாருங்கள், எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. வேலைக்கு எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை, அது குடும்பத்திலும் கூட. அப்போ குடும்பத்தில் இருக்கின்ற அல்லது இருக்கின்ற இந்த என்ன நெருக்கடி இவன் போக விரும்புகிறான். ஏன் விரும்புகிறான் அப்படின்னு கேட்டால், பை நேச்சர் மேன் இஸ் ஃப்ரீ. இங்கே தான் நாம் வந்து ஆன்மீகம் தொடங்குது. எங்கே ஆன்மீகம் தொடங்குது அப்படின்னு கேட்டால், ஏதோ தியானத்தில் அல்லது பெரிய பூஜையில் புனஸ்காரத்தில் ஆன்மீகம் தொடங்கலை. எப்பொழுது மனிதன் செயல்பாடுகளில் அல்லது செயல்களில், நிறைய செயல் செஞ்சிட்டே இருக்கான், ஆனால் செய்யணுமான்னு கேட்டால், அதான் ஒரு அற்புதமான ஒரு கவிதை இருக்குது. மேகத்துக்கு முகிலுக்கு பொழிந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம். பெய்யாமல் இருக்க முடியாமா? மழை மேகங்கள் தானே மழையாக பொழிந்தே தீர வேண்டும் என்று நிர்பந்தம், வேறு வழியே கிடையாது அதுக்கு இல்லையா. அதுபோல் மனிதர்களுக்கு செயல்பட்டே தீர வேண்டும் என்று நிர்பந்தம், அவனுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது அந்த விஷயத்தில் இல்லையா, சாய்ஸ் கிடையாது. ஆனால் பெய்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு நம்ம என்ன ஆகணும், எங்கே போகிறோம், எப்போ என்ன ஆகலாம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சில சுதந்திரங்கள் இருக்குது. அதை நான் சிந்தித்து பார்க்கும்பொழுது தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த 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 ஏற்பாடு இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரு ஏற்பாடு தான். குடும்பம் ஒரு ஏற்பாடு, வேலை அது ஒரு ஏற்பாடு, சமுதாயம் அது ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாடுடைய நெருக்கடி இருக்குல்ல, அதை தாங்க முடியாத தனி மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிறதா உணர்றான் அவன். சம்வே ஹி ஃபீல்ஸ் தட் ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் ஃப்ரீடம். ஏதோ ஒரு வகையில் இங்கே யாருக்கிட்ட அப்படின்றது, யாரை சொல்லி யாரை குத்தம் சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளவு அழகாக வந்து பின்னப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கை, ரொம்ப அழகாக பின்னப்பட்டிருக்கு. வி கேனாட் பிளேம் எனிபடி, யாரையும், இப்போ கணவனை பிளேம் பண்ணுறதா, மனைவியை பிளேம் பண்ணுறதா, இந்த பிள்ளைங்களை பிளேம் பண்ணுறதா, இல்லை இந்த சமுதாயத்தை பிளேம் பண்ணுறதா, இல்லை இந்த குற்றம் சொல்கிறதா, அல்லது இந்த படைப்பை குற்றம் சொல்கிறதா, அல்லது இந்த உலகத்தை குற்றம் சொல்கிறதா, அல்லது இறைவனை குற்றம் சொல்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே தான் வந்து மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இங்கே தான் வந்து சாஸ்திரமே தொடங்குது. எங்கே தொடங்குது? எங்கே வந்து சாஸ்திர அறிவே நமக்கு வந்து சாஸ்திர அறிவு நமக்கு வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னால், எந்த விஷயம் எப்பொழுது அது வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னால், இது ஏதோ பெரியவங்க வியாசர் சொல்கிறாரு, பராசரர் சொல்கிறாரு, சங்கரரே சொல்லியிருக்காரு, ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, சிவானந்தர் சொல்லியிருக்கார், அதனால் அது சரியாக இருக்கும் அப்படின்றது வந்து ஏதோ இவ்வளோ காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்களே, நமக்கு தோணுச்சா சரியாக இருக்குன்னு? தோணலையே. எப்போ தோணும்? இதுக்கு பேர் தான் ஆத்ம முகூர்த்தம். அதுக்கு ஒரு முகூர்த்தம் இருக்குது. கல்யாணத்தில் முகூர்த்தம் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு நேரம் வரணும்னு சொல்கிறாங்க. ஆத்ம முகூர்த்தம்னு பேர் அதுக்கு. அது எப்போன்னு சொன்னால், நல்லா பாருங்கள், எப்பொழுது அப்படின்னு கேட்டால், எப்பொழுது இது வந்து, அதனால தான் ஆன்மீகம் என்பது என்ன, கடவுள் சம்மந்தப்பட்டதல்ல. ஆன்மீகம் என்பது செயல் சம்பந்தப்பட்டதல்ல. ஆன்மீகம் என்பது தனி மனிதன் உணர்வு சம்பந்தப்பட்டது. இஸ் அ ஹைலி 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 இண்டிவிஜுவலிஸ்டிக். தனித்தன்மை வாய்ந்தது. அந்த தனித்தன்மையில் எப்போ வந்து இந்த நெருக்கடியை உண்மையிலேயே ஒரு தனி மனிதன் உணர்றான் அப்படின்னு சொன்னால், நல்லா பாருங்கள், நம்ம அடிக்கடி ஏதாவது பெரிய கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுவோம்? அப்படியே எரிஞ்சு, அது ரொம்ப குரோதமாகி கொந்தளிச்சு, ரொம்ப கோபப்பட்டு கத்து கத்துன்னு கத்திடுவோம். பார்த்துருக்கீங்களா? பார்த்து இல்லையா? என்ன பண்ணியிருப்பீங்க? பார்த்துருக்க மாட்டேங்க. நிறைய பேர் பண்ணிரு, எல்லாமே கத்து கத்து கத்திருப்போம். பார்த்துருக்கீங்களா? நம்மளை கவனிச்சிருக்கீங்களா? ஏதோ பேய் ஏறின மாதிரி இல்லையா? எத்தனை மணி ஏறி இருக்குன்னு பாருங்க. பேய் ஒரு பக்கம் பேய், இன்னொரு பக்கம் பிசாசு, நல்லா ஏறி கத்து கத்துன்னு கத்திரும். கத்திட்டு பாருங்க, அது நம்ம பிள்ளைகிட்ட கத்தலாம், முடிஞ்சா கணவர்கிட்ட கத்தலாம். அந்த காலத்துலாம் முடியாது. கணவர்களுக்கு மனைவி கிட்ட கத்தவே முடியாது. எங்கேயாவது கத்தலான்னு சொன்னேன், பிகாஸ் தே ஹேவ் சம், இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம்லாம் உண்டு. இப்போ இங்கே ஒன்றுமே கிடையாது, அதனால் அறவே கத்த முடியாது. இருந்தாலும் முடியாமல் கத்து கத்துன்னு கத்தி அவனை கத்திட்டு பிறகு, நல்லா பாருங்க, யூ வில் ஃபால் இன் டு ஒரு மாதிரி ஒரு களி விரக்கத்துக்கு ஆளாவீர்கள். களி விரக்கம் சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு செல்ஃப், என்ன சொல்கிறது, செல்ஃப் பிட்டி இல்லை, டிப்ரெஷன் இல்லை. கழிவிறக்கத்துக்கு என்ன தவங்க ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்கிறது எனக்கு தெரியல. ஒரு மாதிரியான ஒரு 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 மாதிரியான ஒரு நிலை, ஒரு மாதிரி ஆயிட்டு அழுதுருவீங்க. அந்த நிலை எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டிருக்கா? ஏற்பட்டிருந்தால் நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்து லாய்க்கியானவங்கன்னு அர்த்தம். ஏற்படவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கத்திட்டு கத்திட்டு ஷீ டிசர்வ்ஸ் The children, worst. All of them deserve all this treatment. அப்படி நினச்சிங்கன்னா, நம்ம வந்து மனுஷன் கிடையாது, வேற என்னமோ ஜந்து. ஆனால் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். நல்லா பார்த்திங்க சொன்னால், இப்படியெல்லாம் கற்று எல்லாம் செஞ்சு விட்டு ஒரு மாதிரி ஒவ்வொன்று ஒரு ஒரு மனசை வந்து ஒரு ஓலம் விடும், ஒரு ஒரு ஓலம் ஓன்னு வந்துட்டு வெளி சத்தமெல்லாம் கூட மனசு உள் மனசு ஓன்னு அலறி பெசாமல் உட்காந்துடும். ஒரு மாதிரி ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி பள்ளத்தாக்கில் விழுந்துருவோம். இது பேர் கழிவிறக்கம்னு பேர் இதுக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் எப்பாவது ஒரு மாதிரி இதெல்லாம் பல முறைகள், ஒரு முறை என்ன பல முறைகள் ஏற்பட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டால், அது யார் மேல உள்ள கோபம் அப்படின்னு கேட்டால், மனைவி மேல் உள்ள கோபம் இல்லை, கணவர் மேல் உள்ள கோபம் இல்லை, சமுதாயத்து மேலே உள்ள கோபம் இல்லை, கடவுள் மேலே உள்ள கோபம் இல்லை, பிள்ளைகள் மேலே உள்ள கோபம் இல்லை, உலகத்து மேலே உள்ள கோபம் இல்லை, நம்ம மேலே உள்ள கோபம். அது ஒரு எப்படிப்பட்ட கோபம் அப்படின்னு கேட்டால், நான் வந்து நான் யார் அப்படின்னு கேட்டால், உயர்ந்த ஆத்ம தத்துவமான அல்ல ஒரு உன்னதமான ஒரு ஒரு உயிர் பொருளான அல்ல உயர்ந்த தத்துவமான நான் இப்படி ஒரு இழிவு நிலையில் இப்படி சிறுமைப்பட்டு இப்படி வந்து சின்ன பின்னவை கிடைக்கிறனே அப்படின்ற ஒரு 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 உணர்வு இருக்குல்ல. அதனால தான் நம்ம வந்து இந்த கழிவிறக்கத்துக்கும் இந்த 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 வருத்தத்துக்கும் ஆளாகிறோம். வி கேனாட் அக்செப்ட் தட் ஐ கேன் பி ஸோ ஸ்மால். ஏனென்றால் நான் பிரம்மம், ஏனென்றால் நான் ஆத்மா. இந்த நுணுக்கம் இருக்கு இல்லையா, இதை வந்து நாம் நல்லா இது இது கொஞ்சம் இதுக்கு தான் வந்து சற்று முன்பு ரொம்ப தெளிவாக அங்கே அவர்கள் வாசகங்கள் அவங்களோட பாஷையிலேயே அதை சொன்னாங்க. இதை என்னோடய பாஷையில் சொல்ல பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், இது ஒரு ஆழமான உளவியல் கருத்து, இது ஆழமான உளவியல் கருத்து. ஏனென்றால் நாமெல்லாம் வந்து நவீன மனிதர்கள், அதனால தான் நமக்கு சாஸ்திரம் புரிய மாட்டேனது. நாம் பெற்றது நவீன கல்வி, வி ஹவ் மாடர்ன் எஜுகேஷன் விச் இஸ் நோவே நியர் டு சாஸ்திராஸ். அதனால் அந்த மொழி நமக்கு புரியவே புரியாது. ஆயிரம் முறை வந்து பெரிய மகான்கள்லாம் வந்து நாமெல்லாம் அந்த பரமாத்மாவின் ஸ்வரூபம், நம்ம ஆத்மஸ்வரூபம், நம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறோம், சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அந்த மொழி புரிய மாட்டேங்குது நமக்கு. ஏனென்றால் அந்த மொழியில் நாம் வந்து பயிற்றுவிக்கப்படலை. வி டோன்ட் ஹவ் எனி, நமக்கு பயிற்சி கொடுக்கப்படலை அந்த மொழியில். அதனால் அந்த மொழி நமக்கு புரியவே புரியாது. டெஃபினெட்லி வி காட் டு இன்டர்பிரேட் தட் இன் டு அவர் மாடர்ன் லாங்குவேஜ். நவீன மொழி அப்படின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி. இந்த நவீன கல்வி கொடுத்த மொழி நமக்கு. அந்த மொழியில் இதை நாம் உள்வாங்கினாத்தான் நமக்கு என்ன பண்ணுவோம், நாம் வந்து கொஞ்சம் உணரும், ஓ யாரும் காரணம் இல்லை. அதான் சொல்ல, நம்ம துன்பத்துக்கு சமுதாயம் காரணம் இல்லை, அவங்க காரணம், இவங்க காரணம், நம்ம தான் காரணம் சொன்னால், தென் யூ கோயிங் டு சஃபர் என்ன, செல்ஃப் கில்ட்டி. அப்புறம் குற்றம் வந்துடும், ஐயோ நான் தான் காரணமா, தொலைஞ்சி போ, இன்னும் வேஸ்ட். அது ஏதாவது அங்கே பிளேம் போட்டாலும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இல்லை, நம்ம தான் காரணம்னா நம்ம நிம்மதி கேட்டு போயிடுவேன். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி பிளேம் அதர்ஸ் வாய் ஏன் நிம்மதி கெட்டு போகக்கூடாது. அந்த பாருங்கள் எந்த இவ்வளோ எவ்வளோ பாருங்கள், அதாவது இது சுயநலம் அல்ல, இது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஒன்று இருக்கட்டும் கிட்ட, நம்ம வந்து சுய பாதுகாப்பு என்ன திட்டம் ஒன்று இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அதனால் எந்த காரணத்துக்கு நம்ம அழிச்சிக்க மாட்டோம், மற்றவங்களை அழிச்சாலும் பரவாயில்ல. ஏன் அதான் பாருங்கள், யார் செத்து போனாலும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறேன்னு, ரொம்ப வருத்தப்பட்டாலும் இல்லை, ரொம்ப நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவோ ஒரு அப்பாவோ கூட. அதுவும் அவர் 10 வருஷம்னு பாருங்களேன், ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க இல்லை, ரொம்ப மனைவியே இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவர் சொல்ல வேணாம், இந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம் அது. அதுலாம் தெரியல, இந்த தமிழ் பெண்களுக்கு கனவு ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம் இல்லை, கனவு இழந்து போனால் சொல்லவே கூடாது, ரொம்ப அமங்கலமாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் மனைவி இறந்து போன மட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லலாமா, அமங்கலம் இல்லையாது. ஹவ் குட் யூ லேடிஸ் குட் பி சோ ஸ்டூபிட், ஐ வுடன்ட் நோ. ஏன்னா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கள, நம்ம அவ்வளோ மந்தமாக என்ன மண்டா. அது என்ன கணவர் மட்டும் செத்து போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப அமங்கலமான வார்த்தைன்னு மனசு செத்து பண்ண சொல்லலாமா, பரவாயில்லையா. எப்படிலாம் உங்களை வந்து மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார்கள்னு தெரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப அநியாயம் இல்லை. ஒரு சம்பிரதாயம் ஒன்று சொன்னால் சரியாக இருக்கணும், ரொம்ப ஃபேராக இருக்கணும், ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம் ஃபேராக இருக்கணும். அது என்ன, இது மட்டும் சொல்லக்கூடாது, இன்னும் அமங்கலமான வார்த்தைலாம் சொல்லாதீங்க சாமி. ஆனால் எது எப்படி இருக்கட்டுமே, ஒரு இறப்பு கூட கூட ரொம்ப கதறி கதறி அழுதுங்களும் கூட பார்த்துருக்க, ஒரு 10 வருஷம் பார்த்தா ஃப்ரீயாக இருக்காங்க. இல்லை இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன், நம்ம கணவர் தான், நம்ம மனைவி தான், இல்லை நம்ம குழந்தை. சரி, கணவர் மனைவி விட்டுங்க, ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது. அது என்னமோ தெரியல, எவ்வளோத்தாலும் கணவர் மனைவி வந்துட்டாவே ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுது, உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அது. நம்ம குழந்தையே வச்சுக்கோ, ஒரே குழந்தை ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுச்சு, வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வருஷம் சண்டை திரும்பி பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்காங்க அந்த கப்பல். இல்லை இறந்து போனால் சந்தோஷமாக இல்லை, அது மறந்து சந்தோஷமாக இருக்காங்க சொல்கிறேன். அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு கேட்டால், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் தான். இட்ஸ் நாட் பீங் வெரி செல்ஃபிஷ், இட்ஸ் பீங் வெரி செல்ஃப்ஃபுல். இங்கிலீஷில் வார்த்தை நம்ம தப்பு தப்பாக பயன்படுத்தியிருக்கானுங்க. நம்ம இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக சிந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் வெரி செல்ஃபிஷ், நீங்கள் ரொம்ப சுயநலமாக சிந்திக்கிறீங்க, உங்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறீங்க, என்ன சாமி சாமின்றீங்க, பூதம் பூதன்றீங்க, ஆன்மான்றீங்க, ஆன்மீகன்றீங்க, குடும்பத்தை பார்க்குறது இல்லையா, சமுதாயத்தை பார்க்குறது இல்லையா, உலகத்தை பார்க்குறது இல்லையா, உங்களை மட்டுமே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக நமது மகான்கள், ஆனால் இதெல்லாம் என்னன்னு சொன்னால், நம்ம அணிஞ்சிக்கிற முகமுடிகள் தான், மாஸ்க் தான். நம்ம நிறைய முகமுடிகள் அணிஞ்சு வச்சுருப்போம், நிறைய ஃபேஸஸ் வச்சுருப்போம், அப்பப்போ என்ன டு கிவ் எ பிளாஸ்டிக் ஸ்மைல். அதெல்லாம் ஒரு வகையான பாவனைகள் தான். நம்மளாம் மிகை பாவனைகளுடையவர்கள் எல்லா விஷயத்திலையும். அம்மா நான் செத்தே போயிடும், அம்மா ஒரு அப்பானா ஐயோ அந்த மாதிரி அப்பா நீங்கள் பார்க்க முடியாது, மனைவினா ஐயோ பேசவே வேணாம், கணவர் அப்படின்னு சொன்னால் உருகியே போயிடுவார், உருகி மெழுகு வருத்தி தான். அப்படி போனாலும் பரவாயில்ல, எங்கே போகுது. இல்லை நான் சொல்கிறேன், நம்ம அது தெரில, அதுன்னு தமிழர்களா இந்துக்களா தெரில, மிகை பாவனை உடையவர்கள், மிகை உணர்ச்சி பை நேச்சர். உழைவில் என்ன பேசுகிறது, மனிதன் வந்து மிக உணர்ச்சி உடையவன், ரொம்ப சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். உலகத்திலே மனிதனுக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் சமநிலையை பற்றி உபதேசிக்கப்படுகிறது. கீதை பூரா பகவான் சமத்துவம் யோகம் சமத்துவம் உச்சேதே என்றார். எது தேவைன்னு சொன்னால், ஒரு சமநிலை, சமநிலை மீண்டும் மீண்டும் மனுஷனுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கான், நமக்கு தான் சொல்லிட்டான். சமநிலை யாருக்குன்னா மனுஷனுக்கு தான் வேணும், மனுஷன் தான் வேணும். எந்த மிருகத்துக்கா சமநிலை இல்லாமல் இருக்கா பார்த்தீங்கன்னா, அது சமநிலை எப்போ தான் தெளிவாக இருக்குது. மற்றதெல்லாம் செடி கொடிகள் எல்லாம் இல்லை, காலையில் எந்த செடியாக டென்ஷனாக இருக்கா சாயந்தரம். அப்போ சமநிலை வந்து மனுஷனுக்கே உபதேசிக்கப்படுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதன் மிக சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவன், மனிதன் மிக உணர்ச்சி உடையவன், மனிதன் அதே சமயத்தில் உணர்ச்சி அற்றவன். இந்த எக்ஸ்ட்ரீமும் இருப்பான், அந்த எக்ஸ்ட்ரீமும் இருப்பான் மனுஷன். அதனால் அவனை பற்றி அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், அவனை பற்றி ஒரு கவனம் தேவை. அந்த கவனத்துக்கு பேர் தான் நம்ம சம்பிரதாயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. நமது மகான்கள் பெரியோர்கள் எல்லாம் வந்து இந்த 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 கவனத்தை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை தான் கவனப்படுத்தியிருக்காங்க, மீண்டும் மீண்டும் கவனப்படுத்தியிருக்காங்க. அவங்க எங்கேயோ என்ன இருக்குது நம்மளுடைய இந்த எதுக்கு இந்த பாரம்பரியத்தை பற்றி, எதுக்கு இந்த ஹெரிட்டேஜ், இந்த பாரம்பரியத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கோ ஒரு இடத்துல இந்த புள்ளி, இந்த கண்ணி வந்து விடப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய இன்னும் ஒரு பெரிய தொடர்ச்சி. இது எங்கே ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹவ் லாஸ்ட் இட். ஆக இன்றைய நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது, இந்த கண்ணியை, இந்த புள்ளியை, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த சமநிலையை நம்ம வந்து பறி கொடுத்துருக்கோம். அதன் காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ என்ன சொல்கிறோம், இந்த நவீன கல்வி அதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிவிங் டூ மச் ஆஃப் அட்டென்ஷன் டு என்ன, நேற்று கூட பேசினாங்க இல்லையா, எதுக்கு அட்டென்ஷன் ரொம்ப கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராமில் சக்ஸஸ், வெற்றி, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வெற்றி பெறுவது. ஒரு மனித யார் சிறந்தவன், ஒரு மனுஷன் வந்து சிறந்தவன்ற அளவுகோல் என்ன, அவன் வாழ்க்கையில் வெற்றி, அவன் ஃபைனான்ஷியலி வெற்றி பெற்றிருக்கானா, அவன் ப்ரொஃபஷ்னலி வெற்றி பெற்றிருக்கானா, அல்லது புகழின் உச்சியில் இருக்கானா, பெரிய பேர் இருக்கா அவனுக்கு? அப்போ வெற்றி என்பது அதை வச்சு தான் கணக்கிடப்படுகிட்டு இல்லையா? அதுதான் அளவுகோலாக வச்சுருக்கோம் நாம். ஆக நம்மளோட அளவுகோல்லாம் இப்போ மாறி போச்சு. அன்னைக்கு யாரை பெரியவர்னு சொன்னோம்? தருதல வாச்சக கரதல பிக்ஷாக. அதாவது ஒரு மரத்துக்கு தருமனா மரம் மரத்துக்கீழே உட்காந்துக்கிட்டு கையில் பிச்சையை வாங்கிட்டு ஒரு கோவணத்தோடு உட்காந்தார்ல, அவர் தான் பெரியவர்னு சொல்லுவோம் இல்லையா? யார் பெரியவங்கன்னு சொல்லுவோம் நம்ம? நம்ம பெரியவங்களாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. சங்கரர்லேருந்து வியாசர்லேருந்து எல்லாம் எப்படி இருக்காங்க பெரியவங்க? பூரா மாடி மாளிகை இல்லையா? அல்ல பெரிய செல்வாக்கோடா, பெரிய புகழோடா? ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ தான் பெரியவங்க சொல்லணும். இன்றைக்கி நம்ம யார் பெரியவங்கன்னு சொல்கிறோம்? அப்போ நம்முடைய அளவுகோல்லாம் மாறி போயிடுச்சு. ஏன்னா வி காட் டு கிவ் எ வெரி ஹை டோல் ஃபார் இட், வி காட் டு பே எ வெரி வெரி திக் ப்ரைஸ் ஃபார் இட். அதனால் என்ன என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்ம அளவுகோலை நம்ம திருப்பி மாற்றிக்கணும். அது நம்ம இப்போ இதை போய் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சும்மா கோயில் வழிபாட்டுகள் உள்ளவர்கள் கூட இது நம்ம சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்போ யாருக்கு சொல்லணும்னு சொன்னால், யாருக்கெல்லாம் வந்து இந்த 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 என்ன இந்த தாகம் இருக்கோ, என்ன தாகம்னு சொன்னால் அதை நம்ம அதான் அதைத்தான் நம்ம ஆன்ம தாகம்னு சொன்னோம். என்ன தாகம் அப்படின்னு சொன்னால், எது உண்மையான ஆன்மீகம், எவன் யார் வந்து உண்மையிலே ஆன்மீகத்தில் முதலடி எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால், நிலை குலையும் பொழுது ஐயோ நான் இப்படி சிறுமைப்பட்டு போயிருக்கின்றேனே, நான் அப்படி சிறுமைப்படக்கூடிய சொரூபமே அல்ல இது, இதுவல்ல என்னுடைய சொரூபம், இதுவல்ல என்னுடைய நேச்சர் அப்படின்னு மீண்டும் மீண்டும் மனசில் நமக்கு வந்து உதிச்சுக்கிட்டே இருக்கா, அவன் தான் ஆன்மீகத்தில் முதலடி எடுத்து வச்சுருக்கான்னு அர்த்தம். மற்றபடி எவ்வளோ சாமி கும்பிட்றோம், எவ்வளோ தவம் பண்ணுறோம், எவ்வளோ தவம் பண்ணுறோம், அதுவல்ல. எது எதை பண்ணும் பொழுதும் அப்படி ஒரு உணர்ச்சி நம்மளை வந்து தாக்கணும். கொஞ்சம் விசிட் பேக், வென் விசிட் பேக், நம்ம வந்து ஒரு மாலையில் கொஞ்சம் நேரம் அப்படி இல்லை இரவில் வந்து அப்படியே கொஞ்சம் படுக்கும் பொழுது இந்த சிந்தனை நமக்கு வருதா? வந்தால் தான் நம்ம ஆன்மீகத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த சிந்தனை நம்ம தொந்தரவு செய்தா, எந்த கொந்தளிப்பும் இல்லாதவன் ஆன்மீகவாதியே கிடையாது, எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆதி ஆன்மீகம் கிடையாது. நல்லா தூங்கிடறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆன்மீகவாதி இல்லை, அவன் முழுக்க முழுக்க லௌகீகவாதி. பகவான் ராமகிருஷ்ணருக்கு ராத்திரி பூரா தூங்க வராது, இன்னொரு நாள் வீணாக போச்சேன்னு சொல்லிட்டு நல்லா நிம்மதியாக தூங்க. இல்லை சாமி, சாமிக்கு மெடிடேட் பண்ணால் நிம்மதியாக தூக்கம் வருதா? அப்போ தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன்? அதான் கேட்குறான் வந்து, சரியாக தூக்கம் வரமாட்டேன், என்ன பண்ணும்? ஐ மெடிடேட். ஓகே குட், எனக்கே குட் ஸ்லீப். அதுக்கு ஒரு ஒரு தூக்கம் மாத்திர போதுமே, அதுக்கு எதுக்கு மெடிடேஷனு இல்லை? அப்போ வேறு எதுவும், அதாவது நம்ம வந்து ஆன்மீகத்தை ரொம்ப லௌகீகமாக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி நமக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு லௌகீகமான குருமார்களும் தோன்றியிருக்கிறாங்க, தோன்றி ரொம்ப எளிமையான, அதான் ஒரு பையன் இது கேட்டுட்டு இருந்தான், என்ன இது எதுக்கு நீ இந்த ஹோமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கடல் உள்ளே தானே இருக்காருன்னு. அடாடா என்னப்பா வந்து ரொம்ப லேட்டாக, ராத்திரி 10 மணிக்குள்ளே கேட்டான், நீ கொஞ்சம் காலையில் சொல்லியிருந்தால் காலையில் ஹோமத்தை கேன்சல் பண்ணியிருப்பேன்னு. அது 10 மணிக்கு கேட்குறியே நீ, அடா கொஞ்சம் காலையிலே தான் 8 மணிக்கு வந்த நீ, நான் 4 மணிக்கு தான் வந்தேன் சாமி, 4 மணிக்கு வந்தியா, 10 மணிக்கெல்லாம் கேட்க, கொஞ்சம் முன்னால் கேட்டிருந்தால் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி விட்டுருமே ஹோமத்தை, காலையிலேருந்து ஹோமம் இருக்குன்னு. யார் சொந்த கடவுள் உள்ளே தான் இருக்காருன்னு, இல்லை அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு. அதனால் நமக்கு ஆன்மீகம் அப்படின்ற பேரில் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குன்னு சொன்னால், பிகாஸ் வி ஃபீல் கில்ட்டி, தேர் நாட் வி ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் இனஃப். ஸோ த மாடர்ன் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், தேவ் இன்வென்டட் சிம்பிள் டெக்னிக்ஸ், எளிய முறைகளை சொல்லி, எளிய முறைகள்லாம் சொல்லி, நீங்கள் வந்து சுதர்ஷனா, த்ரியம்பக்கா, ஏதோ புது பேர்லாம் உங்களுக்கு என்ன தெரியாத போகுது, பேர் ஏதாவது ஒரு சமஸ்கிருதத்தில் பேர் சொல்லணும், சொல்லி இப்படி இல்லைங்க, அப்படி செய்யுங்க. ஸோ நவ் யூ ஹவ் ஃபினிஷ்ட் யோர் வாட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஓவர். ஆனால் அன்றைக்கு காலையில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் செஞ்சு பண்ணிடுறாங்கல்ல முடிஞ்சு அப்படின்னு எளிய முறைகளை சொல்லி, முறைகளை சொல்லி இதுதான் வந்து மோட்சத்துக்கு திறவுகோல். அது வேறு சொல்லிடுவாங்க, பெரிய பெரிய வார்த்தைகள், மோட்சத்தின் திறவுகோல், மோட்சத்துக்கான வழி இது அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறதுனால மாடர்ன் மேன் இல்லையா, நவீன மனிதன் இல்லையா, அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், ஓகே ஓ ஐ ஃபீல் வெரி குட் டூயிங் திஸ் டூயிங் தட், சில எளிய முறைகளை சொல்லி ஒரு மாதிரியான அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சுய ஏமாற்றியது. ஆனால் கேட்க கஷ்டமாக இருக்கும். அவங்களே ஆக்சுவலி யூ ஆல்சோ ஃபீல்ஸ் வெரி குட் டூயிங் இட் நோ, பிகாஸ் அன்னாடி காலையில் எழுந்து அரை மணி நேரம் பண்ணுறானே, மூச்சு இழுத்து இது இது பண்ணுறான், எதுவும் செய்கிறான், ஆனால் எந்த விதமான இயவ நியமங்கள்லாம் இல்லாமல், அது யோகத்தை பதஞ்சி சொல்லும் பொழுது முதல் இயமனியவங்களாம் வைக்கிறாரு. உனக்கு என்ன இருக்கணும், உனக்கு வந்து சில டிசிப்ளின்லாம் இருக்கணும், அப்புறம் தானே அதை நீ பண்ணணுமே தவிர, இல்லை நீ வந்து நீ வந்து என்ன வேணாலும் சாப்பிட்லாம், நீ எங்கே வேணாலும் இருக்கலாம், நீ எப்படி என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் காலையில் வந்து அரை மணி நேரம் தியானம் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால், மாடர்ன் மேன் லவ்ஸ் இட் ஈஸி வே. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம், ஒரே நாளைக்கு மட்டும் வாங்க போதும், ஒரு அரை மணி நேரம் பயிற்சி தான், ஆனால் 1000 வள்ளி என்ன கொஞ்சம் விலை கூட தான், பட் எவ்ரி திங் இஸ் ஓவர் விதின் 1/2 hour அப்படின்னா நமக்கும் நல்லா இருக்கே. ஆனால் ஒன்று, அவர் ஏமாத்துறாரோ இல்லையோ நமக்கு தெரில, அவர் அடைஞ்சிருக்காரோ இல்லையோ நமக்கு தெரில, அவரை பற்றி நம்ம எந்த விமர்சனமும் வேண்டாம், அவரோ இவரோ எவரோ அவரை பற்றி எந்த விமர்சனம் நமக்கு வேண்டாம். ஆனால் உங்களே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஆர் யூ நாட் சீட்டிங் யுவர் செல்ஃப், ஒரு சுய ஏமாற்று அவங்களுக்கு தெரிய மாட்டேது நமக்கு, பிகாஸ் மனம் இருக்குல்ல பல வகையான பாவனைகள் எடுத்துக்கும் மனசு. நான் இது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சுட்டேன், செகண்ட் டைம் செஞ்சுட்டேன், மூணாவது டைம் நம்ம செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூ மஸ்ட் அவேல் யுவர் செல்ஃப் ஃபார் ப்ராப்பர் டீச்சிங், தட் இஸ் அ வெரி பர்பஸ் ஆஃப் திஸ் பிரம்ம வித்யாரண்யம். அதனால தான் வந்து இன்றைக்கி மட்டும் உங்களை கூப்பிட்டு பண்ண சொல்லாமல், 2 நாள் பயிற்சி இருக்குது. அது என்ன பயிற்சி, அறிவு பயிற்சி. அது கூட நாங்கள் காலையில் என்ன கொஞ்சம் மற்ற பயிற்சி, அதாவது தியான பயிற்சிலாம் இருந்தாலும் கூட, அந்த தியான பயிற்சியில் கூட எதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நல்லா கூர்ந்து கவனிங்களேன். டெக்னிக்காக சொல்ல மாட்டோம், டெக்னிக்காக சொல்ல மாட்டோம். அதனால தான் என்ன சொல்லுங்கள், ஒரே மாதிரி இருக்குமா, ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறீங்கன்றாங்க. இல்லை தியானத்தில் தியானம்னா அன்னாடிக்கு ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஒரு பயிற்சினா எப்படி இருக்கணும் இருக்குல்ல. நீங்கள் தியானம் பண்ணுற ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறீங்க, ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. தியானம் அப்படின்னு சொன்னால் கண்மாறாமல் மனசு தராமல் ஆழமாக பக்தியாக இந்த புருவ மத்தியிலே வந்து ஒளியை பார்த்து அன்னை பராசக்தியை பார் அப்படின்னா அது அதோடு வச்சுக்கணும். அதை விட்டு விட்டு அன்னைக்கு சொல்கிறீங்க, ஒன்றுமே சாமியை பற்றி ஒன்றுமே பேசலை நீங்கள், பராசக்தியும் காணும் சிவபவனும் காணும், நீங்கள் பாட்டு மூஞ்ச பாருன்றீங்க, மூஞ்ச தான் பார்க்க சொல்லு, மூஞ்ச பாருன்னு முகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொன்னேன். தே கெட் வெரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்னு, யூ நாட் கன்சிஸ்டன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், யூசி வென் யூ கன்சிஸ்டன்ட் யூ புட்டிங் தேம் இன்டு ஒன், என்ன ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லையா, ஒரு எதுவுமே கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் இந்த மைண்ட் என்ன சொல்ல, அதுக்கு தெரியும் அடுத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு, இதுதானே எதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஆயிரும் மனசுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 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 சட்டகத்துக்குள்ளே அடக்க பார்க்குறீங்க, ஒரு நாலு சட்டம் போட்டு இதுதான் ஆன்மீகம்னு சொல்லிட்டு. ஆன்மீகம் அப்படிப்பட்டதல்ல. அது வந்து என்ன எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது வந்து இன்று புதிதாக பிறந்தோம், அன்னியன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்க போகுது அது. ரொம்ப ரொம்ப அது வந்து எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அதான் புராணம்னா. புராணத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது, பழமையானதும் புதுமையானதும் கூட. நவம் அப்படின்ற வார்த்தை இருக்குது புராணத்தில், புராணம்ன்ற வார்த்தை இல்லை, நவம்ன்ற வார்த்தை இருக்குது, புதுசுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆக அதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், முதல்ல நமக்கு ஒரு பெரிய புரிதல் வேண்டும், பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஈவன் காட் நே இதை பற்றி பேசணும், கடவுளை பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது வி மஸ்ட் ஹேவ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட், நாட் அ கான்செப்ட் ஆஃப் காட் அப்படின்ற பெரிய ஒரு ஆளுமை, ஒரு பெரிய ஆள் அவரை பிடிச்சிக்கணும் அப்படின்றது. அப்புறம் கடைசி அவர் உங்களை என்ன பண்ணுவார், கை கொடுப்பார் அப்படின்னு, உங்களை வந்து மீட்பார்னு. அப்போ நம்ம கடவுளை வந்து என்ன சொன்னோம், மீட்பவர் அல்ல, நாம் பேசுவது என்ன சல்வேஷன் அல்ல, நாம் வணங்குவது நாட் அ சேவியர். வாட் வி நீட் இஸ் நாட் சல்வேஷன், வாட் வி நீட் இஸ் என்ன விடுதலை, ஃப்ரீடம் அப்படின்ற சப்ஜெக்டே வேறு நம்மளோட ஆல் டுகெதர். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு முழுமையாக ஒரு ப்ராப்பர் செல்ஃப் அனாலிசிஸ் வேணும் நமக்கு, ப்ராப்பர் அது மீமாம்சை. நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், ஒரு சரியான விசாரம் தேவை அதுக்கு. அதுக்கு நமக்கு நிறைய நம்மை பற்றிய தகவல் தேவை. அதனால தான் கடந்த ரெண்டு நாளாக முழுசாக ஒரு பல மணி மணி நேரங்கள் வந்து இதை பற்றி தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டே இருக்கோம். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நாம் மெல்ல இதுக்குள்ளே வளர்ந்து நம்மை பற்றிய ஒரு சில உண்மைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தென் வி டோன்ட் ஃபால் அ ப்ரே, யாருக்கும் பலிக்கடா ஆக மாட்டோம். நடித்து தொடர்ந்து யாருக்குனாலே சுற்றி தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த நம்ம ஆன்மீகமானது நம்மளை என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளை வந்து ஆக்சுவலி இட்ஸ் சப்போஸ் டு ஃப்ரீயஸ், நம்மளை வந்து சுதந்திரமாக்கணும், நாட் டிபெண்டன்ட். இல்லை நல்லா பாருங்கள், நல்லா சாஸ்திரம் படிக்க, சாஸ்திரம் கேளுங்களேன், என்ன ஓ என்ன வாக்கம், ஓ இவரை பிடிச்சா தான் முடியும் அப்படின்னு இருக்காது. விஷயத்துக்கு வாங்கிக்கிட்டோமா, விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சா, ரைட், அந்த விஷயம் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். அங்கே வந்து வேண்டியது விஷயி அல்ல, விஷயம், அந்த ஆள் கிடையாது. அதனால தான் சற்று முன்பு வாசங்கள் சொன்னார், இன்னைக்கு யார் வியாசரம் இல்லை, சங்கரரும் இல்லை, பகவான் ராமகிருஷ்ணரும் இல்லை, சிவானந்தரும் இல்லை, ஆனால் சாஸ்திரம் இருக்கு. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் என்ன, அந்த உண்மை, அந்த பேருண்மையை தான் நம்ம பிடிச்சிக்கணுமே தவிர, ஆட்களை எப்பயுமே நம்மளோட சம்பிரதாயத்தை பிடிச்சி சொல்லாது. நாளைக்கு நம்மளும் எல்லாம் போயிட போகிறோமே. அதான் நம்ம சொல்லுவோம், இது வந்து என்னன்னு கேட்டால் வியாச பீடம்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து உட்காராங்களோ அவங்க வியாசர் தான். ஸோ த பர்சன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஸோ த மெசேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன் இன் த பர்சன். ஆக அப்படிப்பட்ட அதான் விஷ் மீன்ஸ் வி ஆர் பீங் வெரி ட்ரூ டு ட்ரூத். சரிங்க, யார்கிட்ட உண்மையாக கேட்டோம், உண்மை கேட்டையாவது உண்மையாக இருக்கணும்ல இல்லையா, யார்கிட்ட உண்மையாக இருக்கணும், உண்மை கிட்டையாவது உண்மையாக இருக்கணும்ல. ஸோ இப்படி ஒரு சிந்தனை, அஃப்கோர்ஸ் இது வந்து இதை சிந்திக்கிறதுக்கோ அல்லது உள் வாங்கிறதுக்கோ நமக்கு பெரிய தைரியம் வேணும். அதான் சாஸ்திரம் வந்து ஒவ்வொரு சாதனையும் பார்த்து தீரஹா அப்படின்னு சொல்லுது. அவன் வந்து பெரிய தைரியசாலி, ஏன்னா எல்லாருக்கும் இதை கேட்க முடியாது, கேட்டாங்கன்னா என்ன ஆயிரும், பயந்து போயிடுவாங்க, ஐயோ என்னோட கடவுளுக்கு கடவுளையும் என்ன மீறி பேசுகிறாங்களோ, அல்ல குருமார்களும் மீறி பேசுகிறாங்களோ அப்படின்னு. அதனால தான் இது உள்வாங்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டால், அப்படிப்பட்ட ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு நம்ம என்ன வேணும், தொடர் பயிற்சி வேணும், தொடர் முயற்சி வேணும், பெரிய மூளை உழைப்பு வேணும். இந்த விஷயம் இது வந்து அரை மணி நேரத்தில் விளங்குகிற விஷயம் இல்லை, பத்து நிமிஷத்தில் அடையிற விஷயம் இல்லை, எவ்ரிபடி இஸ் நவுடேஸ் ஐ சி எவ்ரிபடி இஸ் லுக்கிங் என்ன எல்லாம் என்ன கேட்குறாங்க, சுவாமி ஹவு டு மெடிடேட்னு கேட்குறாங்க. அது கேட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஏறி உடனே மண்டை வரைக்கும் குண்டலி ஏறி அப்படி இப்படி நிற்கிறது பாம்பு இல்லையா படக்னு ஒரே கொத்து கொத்து. யாராவது நம்மகிட்ட வந்து சுவாமி ஹவு டு மெடிடேட்னு கேட்டாவே நம்ம சிறா போச்சு, குண்டலி ஏறி மேலே இன்னும் ஒரே போடும். குண்டலி இல்லை போட தான் செய்யும், என்ன பண்ணுறது என்ன இல்லை. ஸோ ஸோ மெடிடேஷன் அவ்வளோ சீப்பாக போயிடுச்சு இப்போ நமக்கு, எந்த விதமான தகுதியும் இல்லாமல். அதான் சொல்கிறாரு நம்ம அதான் அங்கிள் பேசும்போது சொன்னாங்கள்ல, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு சொன்னால் நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், ஏதோ நம்மளுடைய என்ன கஷ்டத்துக்கு காரணம் என்ன, ஏதோ பாவம் தான் காரணம். ஆ புண்ணியத்துக்கு காரணம் சந்தோஷமாக இருக்குமா, அப்போ என்ன காரணம்னா புண்ணியம் தான் காரணம். ஒன்று ஒன்றுத்துக்கு என்ன இருக்குது, நமக்கு எதுவுமே வந்து நம்ம உழைக்காமல் நமக்கு வந்து கிடைக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்க, அந்த மொழி இருக்குல்ல வேறு மொழி இல்லையா, ஆனால் உடனே இந்த மொழியெல்லாம் பேசுகிறீங்கன்னு. அப்போ என்ன பண்ண, அது சொன்னால் தான் சரி வரும், நோகாமல் நோம்பு கும்பிட்றதுன்னு. யாரை பார்த்து ஏசுவாங்க வீட்டில் பொம்பளைங்களை பார்த்து, அந்தமாதிரி அவ்வளோ மிளுக்காக தெரியும் அப்படியே எதையும் தொடாது. என்ன சொல்லுவாங்க, ஏ நோம்பு 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 கும்பிட்றது நோம்பு பாருங்கள் நோம்புன்றது எது எவனும் எடுத்துக்கிட்டாங்களப்போ எல்லாத்தையும் பறி குடிச்சிட்டு நம்ம பேன உட்காந்துருந்தான், அவன் நோம்பு இருக்கிறான். ஏ நோம்பு நம்ம இருந்தது, ஆண்டாள் இருந்தது, என்ன நம்ம என்ன எல்லாம் அவன் அவ்வளோ நோம்புன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதம் பூராவே நம்ம நோம்பு தான், அது என்ன புதுசாக அவன் நோம்பு கண்டுபிடிக்கான். இல்லாட்டி நம்ம அம்மா என்ன மொழி இது, நோகாமல் நோம்பு கும்பிட்றதுன்னு. அப்போ நோம்பு இருக்கிறதுன்னு சொன்னால் நொந்து தான் இருக்கணும், நோகாமல் இருக்க முடியாது, கஷ்டப்படாமல் இருக்க முடியாது. ஆக நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே அதுதான் எனக்கு இங்கே அந்த பையன் இருக்க போகிறான் கோச்சிக்க போகிறான் சொன்னான், என்ன சார் எனக்கு இந்த பூஜைலாம் ரொம்ப கஷ்டம் பண்ணுறதுக்கு, ஹோமம்லாம் அந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்ணுறதுக்கு, மந்திரம் கூட ரொம்ப கஷ்டம் சொல்கிறதுக்கு, சும்மா உட்காந்து மெடிடேட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருங்கண்ணு. அதான் நோகாமல் நோம்பு கும்பிட்றது தான் இதே தான் இப்போ தான் எங்கள் அம்மா சொல்கிறது எனக்கு எனக்கு வருது புரியுதா. அப்படியா லேசாக மனசு மனசு இருக்கு நமக்கு சும்மா உட்காந்துன்னு அப்படியே ஆகிறதுக்கு, இதுக்கு நம்ம பாடுபட வேணாவா? இன்றைக்கி எதாவது நமக்கு நேரம் அப்படி உட்கார முடியும்னு சொன்னால் என்ன காரணம் சொன்னால், நம்ம வந்து ஏதோ ஏதோ ஒரு எவ்வளோ காலமோ ஏதோ ஒரு தபஸ் பண்ணியிருக்கோம், ஜபம் பண்ணாமல் என்ன தியானம் சித்திச்சிருமா என்ன, அல்ல பூஜை பண்ணாமல் ஜபம் சித்திச்சிருமா, அல்லது அபிஷேகம் பண்ணாமல் ஆராதனை பண்ணாமல் பூஜை சித்திச்சிருமா, அல்லது யாக யஜ்ஞம் பண்ணாமல் பூஜைகள் அல்லது அபிஷேக ஆராதனையை சித்திச்சிருமா நமக்கு, எல்லாம் படிப்படியாக தான் வந்து சேர்ந்துருக்கு, எங்கேயோ எப்படியோ பண்ணியிருக்கோம் நாம். அதனால் இந்த ஈஸி ஸ்பிரிச்சுவலிட்டி சொல்கிறாங்க இல்லையா, த ஈஸி வே த ஷார்ட்கட் சொல்கிறாங்கள, அது வந்து சுய ஏமாற்று. You are cheating yourself actually. So இதை நாம் கொஞ்சம் இங்கே இந்த பிரம்ம வித்யாரண்யத்தில் முக்கியமாக கொஞ்சம் இதை கொஞ்சம் கடுமையாக சிந்திச்சு பார்த்து இதுக்கு நேரம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எப்படி அன்றைக்கி நேரத்தை ஒரு மாதம் ஒதுக்குனாங்கல்ல அவங்க, நம்ம மூணு நாள் தான் கேட்குறோம் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இதுக்காக உங்களுடைய உழைப்பை நீங்கள் தர தயாராக இல்லைன்னு சொன்னால், அல்லது இதுக்காக உங்களுடைய இன்னொரு உழைப்பு என்னன்னு சொன்னால் சிந்திக்க நீங்கள் மூளை உழைப்பு சிந்திக்க நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் இது நமக்கு சிந்திக்கவே சிந்திக்காது. அதான் ரஜினிஷ் சொல்லுவார், மெடிடேஷன் மேக்ஸ் யூ டல் அப்படின்னு. அதான் ஒருத்தன் கேட்குறான், வாய் சுவாமி வென் ஐ மெடிடேட் ஐ கோ டு ஸ்லீப்னு கேட்க. அப்போ இன்னொரு ஒன்று கேட்குது, வாட் யூ கோ டு ஸ்லீப், நோ ஐ கோயிங் டு டீப் மெடிடேஷன் சொன்னிச்சு அது பக்கத்தில் அவன் மொண்டாட்டி அது சொன்னிச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, ஹவு டி நோ தட் யூ வென் இன் டீப் மெடிடேஷன் சொல்லிட்டு, நோ ஐ டென்ட் நோ வாட் ஹேப்பன், தட்ஸ் கால் டீப் மெடிடேஷன், தட்ஸ் கால் டீப் ஸ்லீப். அவர் விடுவாரா எப்படிப்பட்ட ஆள் ரஜினிஷு, ஓஷோக்கிட்டலாம் நீங்கள் வந்து ஒன்றும் 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 நடக்காது, கிட்ட நிற்க முடியாது அவர்கிட்ட. நீங்கள் இஸ் அ ஹார்ட் மாஸ்டர். ஸோ அதான் சொல்லுவாங்க அவருடைய ஆசிரமத்தில், எங்கே எங்கே என்ன அது புனே ஒரு ஆசிரமத்தில் இஸ் ஸோ அபியூசிவ்னு. நான் ஒருத்தர் போயிருக்கேன் 90s 89 அவர் உயிரோடு இருக்கார். இன்னும் இப்போ திட்டுனாரும் வச்சவங்க செத்தே போயிடுவாங்க. இஸ் ஸோ வெரி அபியூசிவ் அவர். அதுவும் அங்கே அவர் வெஸ்டெல்லாம் போயிட்டு அமெரிக்காலாம் போயிட்டு வந்தவர் இல்லையா, ஆளை பார்த்து ஃபார்வர்ட்லாம் யூஸ் பண்ணுவாராம். அவ்வளோ அபியூசிவ் ஆள். பட் ஹார்ட் மாஸ்டர், ஹி மீன்ஸ் பிஸ்னஸ் அண்ட் யூசஸ் ஃபாலோ டு வேர்ட்ஸ். ஐயோ என்ன, நான் பயந்து அரண்டு போயிட்டேன். இதெல்லாம் சும்மா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சாமிக்கிட்டே வந்து சாமி சின்மையாக தான் அங்கே தான் போனேன், உண்மையிலே போனேன் நான். என்ன ஈஸி வேல மெடிடேஷனு, இங்கே இங்கே மூணு வருஷம் படிக்கணும்னு சொல்லி விட்டானுங்க. என்னடா இது, நம்ம வந்து மெடிடேட் பண்ணலாம். நான் அந்த நண்பர்கள் தான் போனேன் போகும்போது, உண்மையிலே சொல்கிறேன். இந்த இங்கே சரி வரலன்னா பசங்க நேராக ரிஷிகேஷ் போய் ஒரு கல்லில் உட்காந்துடலான்னு. அப்படி தான் தெரியுதான் கல்லில் உட்கார, சும்மா கல்லில் உட்காருது என்ன என்ன ஆயிரும் கடைசியாக என்ன ஆயிரும். சிதானந்தர் ரொம்ப அழகாக சொல்வார், சிவானந்தர், கங்கை புனிதமானது, 1000 வருஷம் அந்த கல் கங்கையில் இருந்தாலும் கல்லாகத்தான் இருக்குன்னு சொன்னார். விளங்கலையா? 1000 வருஷம் கல் கங்கையில் இருந்தாலும் கல்லாக தான் இருக்கும், புனிதமாகாதுன்னாரு. அது மாதிரி அறிவு இல்லாமல் இருந்தால் நமக்கு விமோச்சனமே கிடையாதுன்னு சிவானந்தர் சொல்கிறாரு. ஏன்பா நான் அந்த பழியை சுமப்பானு? ஆக நம்மளை நம்ம தியானம்லாம் பண்ணுவோம் தான், ரெண்டு நாள் பண்ணி காமிச்சோம் எப்படி பண்ணுறதுன்னு. இல்லை நம்ம சுவாமி சுவாமியுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது அருள் அது நம்ம பூஜை சுவாமி. அதனால் அது ஒரு முறையெல்லாம் இருக்குது, பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னால் நிறைய ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது இல்லையா, நிறையா என்ன தயார்படுத்துறதில் ப்ரிப்பேர்னஸ் ப்ரிப்பரேஷன் இருக்குது இல்லையா, ப்ரிப்பேர்னஸ் வேணும் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த விஷயத்தை நாம் வந்து என்ன ஆழமாக சிந்திப்போம். நமது பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு எளிமையானது அல்ல. அதனுடைய ஆனால் அது வந்து அங்கே அறுபட்டு போச்சும் அர்த்தமும் இல்லை. ஏதோ நம்ம மலேசியாவில் இருக்கோம் அதனால் அது அறுபட்டு போயிடுச்சு, நம்ம துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு கிடையாது. நிச்சயமாக அதனுடைய கண்ணி என்ன சொல்கிறது இங்கிலீஷில், அது ஒரு புள்ளி, த்ரெட் அதுதான் கண்ணி தமிழில். The threat is there. அது இங்கே இருக்குது, அது அறுந்து போயிடல, ஆனால் தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒன்று மட்டும் சர்வ நிச்சயம் என்ன அப்படின்னு கேட்டால், அப்படியே அந்த நாலேஜ் அறுபட்டு போயிருந்தாலும் கூட, அது நமக்கு வந்து சேராமல் இருந்தாலும் கூட, நமக்குள்ளே இருக்கிற அந்த கொந்தளிப்பு இருக்குல்ல, அது காட்டி கொடுத்து விடுன்றாங்க. வேறு யார் நம்மளை காட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ, நமக்குள்ளே ஒரு சொல்கிறோம்ல அந்த 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 கழிவிறக்கம்னு ஒரு மாதிரியாக இருக்குல்ல. ஆனால் யாராவது திடீர்னு வந்து அதான் பையன் அன்றைக்கி திடீர்னு கூப்பிட்டு, சுவாமி நான் வந்து உங்கள் ஆசிரமத்தில் தங்கி ஒரு 2 வாரம் தியானம் பண்ண போகிறேன்னு, தனியாக ரூம் கிடைக்குமான்னு. கிடைக்காது. ஏன்? பொதுவாக தியானம் பண்ணுறோன்னு வர்றவங்க தே வில் ஹேவ் சூசைடல் டெண்டன்சிஸ், வந்து தூக்கு போட்டுக்குவானுங்க. நான் அவங்ககிட்டயே சொன்னேன், என்ன தூக்கு போட வரையாங்க அப்படின்னு. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் ஏன் இவ்வளோ தைரியமாக இதை நான் சொல்கிறேன்னா, நான் 89 சின்மையாமிஷனில் படிக்கும் போகும்போது என்னை பக்கத்து ரூமில் பேர் கூட நான் பேர்லாம் சொல்ல விரும்பலான்னா, இத்தனைக்கும் 5 வருஷம் ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து ராமகிருஷ்ணா மிஷனில் போய் நீங்கள் சாமியார் ஆகிறது ஈஸி கிடையாது. முதல் 4 வருஷம் கிச்சனில் இருக்கணும், அடுத்த 4 வருஷம் கார்டனில் வேலை பார்க்கணும், அடுத்த 4 வருஷம் என்ன ஆஃபீஸ் வேலை பார்க்கணும், அப்புறம் என்ன பாடம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மெதுவாக. 12 வருஷம் அப்படி ஒரு 5 வருஷம் வந்து ஒரு ஒரு மெட்ராஸில் ஒரு ஆஸ்ரமம் இருந்த பையன், அவ்வளோ ஆங்கிலம் தெரியல, தமிழ் நல்லா படித்த பையன்தான், வந்து தான் கூட பக்கத்தில் ரூமில் ரொம்ப குழம்பி போயிருந்தார். அப்போ பாடலாம் ஆங்கிலத்தில் அவருக்கு ஆங்கிலம் ஃபாலோ பண்ணவே முடியல, அவர்னால ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டார். நான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார், ஒரு 3 மாதம் இருந்தார். சரிப்பா, எல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்க விடு, ஒன்றும் கிடையாது, அதான் என்ன பெரிய ஆங்கிலம், ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாம் படிச்சுக்கலாம் வா அப்படின்னு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தோம். மறுநாள் ஏஞ்சி பார்க்குறேன், காலையில் ஆளக்காரம் ஓடி போயிட்டார், ராத்திரி ஓடி போகிறது, ராத்திரி ஓடி போகணும் அங்கேருந்து என்ன பேக்கை தூக்கிட்டு, இங்கே மிஷின்னு கூட சொல்கிறேன், ராத்திரி ஓடி போயிட்டார். என்னோட ஓடி அப்புறம் என்ன என்ன கே ஏன்னா முதல்ல என்கிட்ட தான் காசு கேட்டார். அப்பயும் ஆச்சாரியக்கு சந்தேகம், இவன் தான் காசு கொடுத்துருப்பானே, என்ன மெடிஷன் காசுலாம் கூட வச்சுருப்போம்னாங்க, ஆனால் கொடுத்துருந்தான், ஆனால் இதுக்குன்னு எனக்கு தெரியாது, ஏதோ விஷயமா இருக்குது, அம்மா வீட்டில் கஷ்டம் கொஞ்சம் காசு இருக்கான்னு கேட்டார். 1000 ரூபாய் கொடுத்தோம் கையில், ஓடி போயிட்டார். அப்புறம் என்னோட ஆனால் நல்லா பையனாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மெட்ராஸ்க்கு வரும்பொழுது எங்கே அந்த ஆஸ்ரமத்தில் இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி போனேன் நான், அங்கே எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த ரூமில் தான் நான் இருக்கேன், அங்கே வந்து என்னால் படிக்க முடியாது கஷ்டம், இங்கே வந்து சமையல் சமைச்சிட்ருக்கார், அங்கே சமையலை பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருந்தார். மறுமாதம் அந்த ரூமில் தூக்கு போட்டுக்கிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறது, தியானம் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. இஃப் யூ திங்க் யூ வாண்ட் டு ஹேவ் இட், என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ஹேவ் இன் ஆஃப் கமிட்மெண்ட். அதை பற்றி ஒரு பெரிய, அதுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பும் ஒரு பெரிய ஈடுபாடும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் வந்து வேதாந்தத்தில் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், பெரிய மூளை உழைப்பும். நீங்கள் படிக்க மட்டும் தயாராக இல்லைன்னு சொல்லி வச்சுங்களேன், படிக்கிறதுன்னு சொன்னால் புக்கு படிக்க சொல்ல கேட்குறது சிரவணம், இந்த மூளை உழைப்புக்கு நீங்கள் தயார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூ நோவே ஸ்டாண்ட் நியர் வேதாந்தம். இதை தொட்டியில் மறந்துட வேண்டியதுதான். ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கு, என்ன தான் பண்ண. ஆக அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இந்த பிரம்ம வித்யாரண்யத்தில் அப்படி ஏதாவது ஒரு 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 பாரம்பரியத்தை நம்மளால் ஏற்படுத்திட முடியுமா? நம்ம காலத்தில் அது நடக்குமான்னு நமக்கு தெரியல, இருந்தாலும் எதிர்காலத்தில் இப்படி ஒரு விதையை போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு விதையை போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால், எதிர்காலம் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த 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 கண்ணி எந்த கண்ணி இந்த அவ த த்ரெட் ஆஃப் அவர் ஹெரிட்டேஜ், நம்முடைய இந்த பாரம்பரிய கண்ணி அறுபடாமல் அந்து வேறெங்கும் விழுந்து விடாமல் தொடர்ந்து நமது பிள்ளைகளுக்கு நமது அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் நினச்சி பார்க்குறேன். கோயில் எல்லோரும் கட்டலாம், பூஜைகள் எல்லோரும் செய்யலாம், அதுக்கு பஞ்சமே இல்லை இல்லை, மனுஷாவில் நிறையா இருக்குது. ஆனால் இந்த 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 பாரம்பரியத்தை, இந்த பண்பாட்டு என்ன செயல்பாடுகளை, இதுக்கு பேர் தான் நான் பண்பாட்டு செயல்பாடுகள்னு சொல்கிறேன், அப்படியே அள்ளி ஒட்டு மொத்தமாக நமது வருங்கால சந்ததியருக்கு கொடுப்பதற்கான ஒரு சிறிய முயற்சி பிரம்ம வித்யாரண்யம். அது ஒரு சில அது செய்வதற்கு ஒரு ஆளுமை நிச்சயமாக தேவை. அந்த ஆளுமையை ஒரு ஆளுக்குள் சுருக்கி, ஆளுமை வேறு ஆள் வேறு, அந்த ஆளுமையை ஒரு ஆளுக்குள் சுருக்கி சுருக்கி இவங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பொழுது செய்வதற்கு ஒரு ஆளுமை தேவைப்பட்டுச்சு, ஒரு 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 திறன் தேவைப்பட்டுச்சு, ஒரு என்ன ஒரு தொலைநோக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து இதை வந்து நாம் இது தொடர்வதற்கு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மனநிலை தேவை அப்படின்னு சொன்னால், இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆர்வம் தேவை. இதை எப்படியாவது வந்து பாருங்க, ஒரு பெரிய பொக்கிஷம் பெரியவங்க கையில் வச்சுருக்காங்க, அதை நம்ம வாங்கின்னு சொன்னால் நமக்கு வந்து தகுதி தேவை, தகுதியோடு அதை வாங்கிக்கணும் கையில். தகுதி இல்லாத கொடுத்தால் அடிக்கடி அங்கிள் சொல்லுவாங்க, குரங்கட்ட பூ மாலையை கொடுத்தா பிச்சு சின்ன பண்ண வாங்கிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளை தகுதிப்படுத்திக்கணும், வேறு வழியே கிடையாது. தேர் இஸ் நோ ஈஸி வே. நம்ம தகுதிப்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் இந்த 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 ஞானமானது தொடர்ந்து தலைமை, அதான் வாழையடி வாழையன்னு வந்த திருக்கூட்ட மரபுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ தொடர்ந்து தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் வந்து நிறைய இருப்பாங்க. அவர்கள் இதை தொடர்ந்து நாம் வந்து பேணி காக்கும் பொழுது, சரி இதையா பேணி காக்கணும், இதையா வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா இன்னொரு கேள்வி கூட நமக்கு வரலாம், ஏன் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தனி மனிதன் அவன் வந்து நிறைவாக வாழ்வதற்கு, அல்லது எந்த விதமான இந்த கொந்தளிப்பு இல்லாமல் வாழ்வதற்கு, ஒரு சமநிலையை அடைவதற்கு, இந்த உண்மையை அடைந்தால் ஒழிய அவன் ஒரு சமநிலையை அடைய முடியாது, இந்த உண்மையை உணர்ந்தால் ஒழிய அவன் வந்து நிம்மதியாக வாழ முடியாது. எனவே இதை நாம் தொடர்ந்து நம்முடைய நாம் பாருங்கள், நம்ம பெரிய சொத்து வச்சுருக்கோம், பிள்ளைய கொடுத்துட்டு போகிறோமா இல்லையா, வீடு இருக்குது, யாருக்கு சொன்னோம், நம்ம பிள்ளைக்கு தானே சொன்னோம் இல்லையா, நமக்கு பெரிய என்ன சொத்து இருக்குது, யாருக்கு கொடுத்துட்டு போகிறோம். அப்போ இந்த பாரம்பரிய சொத்து யாருக்கு கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிற, இதுக்கு ஒரு பெரிய கடப்பாடு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி வி ஒப்ளாஷ், கொடுப்பதுக்கும் ஒரு கடப்பாடு உண்டு, பெறுவதுக்கும் ஒரு கடப்பாடு உண்டு, ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை வந்து அந்த பொறுப்பு வர்றதுக்கு, அல்லது பொறுப்பை வந்து உருவாக்குறதுக்கு, இல்லை அந்த திறன்களை வந்து வளர்ப்பதற்கு, அந்த ஸ்கில்ஸை வந்து என்ன சேர்ப்பதற்கு, இந்த மையம் வந்து இந்த இடம் வந்து ஒரு இது மையமாக திகழும். இது ஒரு அறிவு கோயிலாக, ஆக இது ஒரு இது ஒரு கன்னி முயற்சி, இது வேறு சொல்லி இன்னு இது சின்னதில் கன்னி, அந்த கன்னி முயற்சி இது. ஆனால் எதுக்காக சொன்னால், நம்ம பாரம்பரிய கன்னியை பாதுகாப்பதுக்காக. ஆக இது வந்து எல்லோரும் வந்து உங்களுடைய எல்லாருக்கும் ஒரு 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 சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வரணும்னு நினச்சி பார்க்குறேன் நான். எல்லோரும் வாங்க இருங்க. வி ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் டிசிமினேட்டிங் த நாலேஜ். ஆக நன்றி, வணக்கம், அறிவோம், தட்ஸ்.